ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் மணிக்கும் 19 அதிகாரம் ஒன்றுல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. எலியா செய்த யாவற்றையும், அவன் தீக்குதிசைகள் எல்லாரையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசியவாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிராக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடிகள் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போதின பண்டி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் அது புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கத்திட்ட தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போதின பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பின்னும் தேவனுடைய பரமது மட்டும் நடந்து போனான். ரைட். இப்ப என்னை கவனி, நான் வாசித்த இந்த வேத பகுதியில் எலியா என்கிற தீக்குதரிசி சரித்திரத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். பொதுவாக வேதத்தை படிக்கிற எல்லாருக்கும் இந்த தேவ மனிதனை குறித்து நன்றாக தெரியும். மரணத்துக்கே டிம்மிக்கு கொடுத்துட்டு போன ஒரு மனிதர் இவர். அதாவது மரணத்தையே காணாமல் உயிரோடு அக்னி ரதங்களிலும் குதிரைகளிலும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். இவர் செய்த அற்புதங்கள் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. இதை படிக்கும் போதெல்லாம் நமக்கு பரவசமாக இருக்கிறது. பயங்கரமான காரியங்களை, பெரிய அற்புதங்களை இந்த தேவ மனிதன் செய்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். He was a mighty prophet in the Old Testament. மிக வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது இவரும் சொன்னார், போதும் கத்தாவே, இட் இஸ் இனா. நான் சொன்னது நல்லா கவனிங்க பிளீஸ். எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன். போதும் கத்தாவே, இட் இஸ் இனா, நான் சாக வேண்டும். I am going to die. முதல் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், கர்மேல் என்கின்ற பர்வதத்திலே வானத்தில் இருந்து சுப்ப நெச்சுரலாக அக்னியை இறக்கி எல்லோரும் அதை கண்டு கர்த்தரே தெய்வம் என்று தாழ விழுந்து பணிந்து கொண்டு செய்த இந்த வல்லமையான தீர்க்கதரிசி இப்ப ஒரு கட்டம் வந்தது. சொல்றாரு பாருங்க, போதும் கத்தாவே, போதும், நான் சாக வேண்டும், என்னை எடுத்துக்கொள்ள, இட் இஸ் எனா. வல்லமையான காரியங்களை ஆண்டவுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாதித்த இந்த ஒப்பற்ற தேவ மனிதர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? போதும் கத்தாவே, நான் சாக வேண்டும். சலிப்பு, சோர்வு, பரக்தி, அதன் நடுவே இருந்து வருகிற வார்த்தைகள் தான் இவைகள். எந்த உள்ளத்திலே சோர்வுகள், பரக்திகள், வெறுப்புகள், பயங்கள், சஞ்சலங்கள் உண்டோ அந்த உள்ளத்தில் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழும்புவது இயல்பு. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டும், எப்பேற்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்விலும் சோர்வு வர இடம் உண்டு. அதற்கு எலியா கூட விளக்கப்பட்டவர் அல்ல. சோ எல்லோருடைய வாழ்விலும் ஒரு சோர்வு வரத்தான் செய்யும். எலியா ஒரு வல்லமையான தேவ மனிதர், ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வந்தது. சோர்வும் சலிப்பும் பயமும் வெறுப்பும் அவருடைய உள்ளத்தை நிரப்ப அவர் உள்ளத்தில் இருந்து எழுந்த வார்த்தை என்ன தெரியுமா? போதும் கர்த்தாவே, நான் சாகவேன். ஆகவேதான் போய் ஒரு சூரை செடியிலே படுத்திருக்கிறார். அப்படியாக அந்த சூரை செடியிலே அவர் படுத்திருக்கிறது தேவ சித்தம் அல்ல, அது தேவ வழியும் அல்ல, அது தேவனுடைய விருப்பமும் அல்ல. இவருக்குள் எழும்பின விரக்தி, வெறுப்பு, சோர்வு, சலிப்பு, இதன் நிமித்தமாக ஓடி வந்து ஒரு சூரை செடிக்குள்ளே படுத்து கிடக்கிறார். அங்கே படுத்திருந்த ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தாவே நான் சாக வேண்டும், போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களிலும் பார்க்க நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி எலியா ஆண்டவர் நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். ஆகவே எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சோர்வுகள் வர இடம் உண்டு. எந்த உள்ளத்திலும் வெறுப்புகள், விரக்திகள், சோர்வுகள், சலிப்புகள் உண்டோ அந்த உள்ளங்களில் இருந்து இயற்கையாக போதும் என்கின்ற வார்த்தையும் நான் சாக வேண்டும் என்கின்ற நினைப்பும் வருகிறது இயல்பானது. நான் உங்களை சொல்லட்டுமா? லிசன், தே ஆர் சம்படி. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலர், நீங்க கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க பாவிச்சிருக்கிறீங்க, அல்லது உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைச்சிருக்கிறீங்க, போதும் நான் வாழ்ந்து வாழ்க்கை வறுப்பாக இருக்கு, சலிப்பாக இருக்கு, வரக்கு பிரச்சனை, சந்தோஷம், ஏன் நான் வாழணும், எதற்காக நான் வாழணும், செத்து போட நலமா இருக்கு, மறித்து போட நலமா இருக்கு. ஒருவனுடைய உள்ளத்தை நீ சொல்லிருக்கலாம், நான் இப்ப எழுப்பி கண்ண முடி கையத்துன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒரு சில உயர்த்து வேணா அப்படி செய்ய நான் விரும்பல. பட் காட் நோஸ் யுவர் ஹார்ட். நீ கடந்து போகிற வழியை, நீ கடந்து போகிற பாதையை, நீ ஆராதிக்கிற உன் தேவன் அறிந்திருக்கிறார். எலியாவுக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது, ஆனால் தேவன் அதில் இருந்து அவனை தூக்கி எடுக்கிறார். பார், தூக்கி எடுக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் சோர்விலே அமிழ்ந்து போவதை விரும்புறதல்ல, மட்டுமல்ல சோர்வின் அடிப்படையிலே ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதும் தேவனுடைய விருப்பம் அல்ல, அது சித்தமும் அல்ல. நாம் சில வேளையில் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும், போதும் கத்தா வேண்டும். நான் உங்க சொல்றேன் கேளுங்க, நீங்க செய்கிற எல்லா ஜெபத்துக்கும் உடனுக்குடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரும் அல்ல. போதும் கத்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மண்டாடின இந்த மகாபரிய தீக்க தரிசிக்கும் ஆண்டவருடைய பதில் ஓகே, ஏறிவான்னு சொல்லி அப்படி சொல்லவே இல்லை. மாறாக அவர் செய்ய வேண்டிய பணி, அவரால் நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியம், தேவ நோக்கம், தேவ திட்டம் இருந்தபடியால் தேவன் அவருடைய ஜெபத்துக்கு, அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கவே அல்ல. ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருபோதும் ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவரே நான் சாக வேண்டும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தயவு செய்து ஒருவரும் ஆண்டவரை பார்த்து இனிமேல் அப்படி கேட்காதீங்க, அல்லது உங்களுடைய உள்ளத்தில் அப்படி நினைக்காது. வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கடினமான வழிகளில் நாம் போக வேண்டிய காலங்களும் நேரங்களும் உண்டுதான். ஆனாலும் ஆண்டவரே நான் சாக வேண்டும் சொல்லி ஒருபோதும் ஆண்டவரை பார்த்து கேட்காதீங்க, செபிக்காதீங்க, மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்திலே அப்படி நினைக்காதீங்க. உலகத்திலே பலர் வெறுப்புகளாலும் சலிப்புகளினாலும் விரக்திகளினாலும் சோர்வுகளினாலும் பலர் தற்கொலை, தே கமிட்டட் சூசைட். இன்னைக்கு சிலருடைய நினைப்பு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு பதில் தற்கொலை, வாழ்க்கையில இருக்கிறது பிரச்சனைக்கு பதில் சாவு அல்ல, தற்கொலை அல்ல, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு பதில் நம்முடைய ஆண்டவர் இயேசுடத்தில் உண்டு. பார், விசுவாசம் ஆமே சொல்லு. ஆகவே உலகத்தில் இருக்கிறவர்கள் அறியாமல், தேவனை தெரியாமல் அப்படி நினைக்கலாம், அப்படி செய்யலாம், ஆனா நீயும் நானும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து ஆராதனை செய்கிற நாமும் இப்படி சிந்தித்து இப்படி நினைத்தால் அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் என்ன? எலியா ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் செய்த ஊழியம் போதும், நான் இருந்தது போதும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, ஆகவே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே. போது. ஆண்டவர் அந்த தேவ மனிதனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அவ எல்லோருடைய வாழ்க்கையிலும் நமக்கு சோர்வுகள் வர்றதுக்கு இடம் இருக்கு. எல்லோருக்கும் சோர்வுகள் இருக்கத்தான் செய்து, ஆனால் அந்த சோர்வுகளினால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. தேவனோடு நமக்கு இருக்கிற நெருக்கம், தேவனோடு நமக்கு இருக்கிற அந்நியுன்னியம் பாதிக்கப்பட்டு போய்கூடாது. கவனமா, சோர்வுகள் வர, நம்ம சோர்வுடைய பண்றதுக்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பேர் சோதனைக்காரன். பிசாசுக்கு ஆண்டவர் பைபிள் சொல்ற ஒரு பேர் சோதனைக்காரன். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சோதனை, சோர்வை கொண்டு வர. பிள்ளைகளால பல பெற்றோருக்கு சோர்வு. நாம் விரும்புறபடி, நாம் என்னவோ எதிர்பார்க்கிறோம், ஆனா பிள்ளைகள் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடவாமல் தங்கள் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது தாய் தகப்படைய உள்ளத்திலே பிள்ளைகளை குறித்த ஒரு சோர்வு, ஒரு வேதனை இருக்கத்தான் செய்கிறது. இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. வேலை தலங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள், அங்கே இருக்கிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள்னால வேலை செய்கிற இடங்களில் நமக்கு சொல்ல முடியாத சோர்வு. ஊழியத்திலே நாம் ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள்னாலே நமக்கு ஏற்படுகிற சோர்வு, பல விதங்களிலே நமக்கு சோர்வுகள் இருக்கத்தான் செய்யுது. நாம் இந்த வழியாக சிற்சில நேரங்களில் நாம் கடந்து போக முடித்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சத்தியம் உண்மை என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். எலியா சோர்ந்து போய் சூளை செடிக்கிலே படுத்து கிடக்கிறார், போதும் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவரை விடையில்லை. சோர்ந்து போன அவரை தட்டி எழுப்பி திரும்பவும் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கத்தர் அவருக்கு பலம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிக்கட்டும். இன்னும் ஒரு தீர்க்கதரிசி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், இவர் சூர செடிகளை படுத்திருந்தாரு, அவர் ஆமணக்கு செடிகளில் படுத்திருக்கிறார். ரெண்டு பேரும் தீர்க்கதரிசிகள், ரெண்டு பேருமே தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஊழியங்கள் வித்தியாசம், ஆனால் ரெண்டு பேரும் தீர்க்கதரிசி. மற்றவர் யார் தெரியுமா? யோனா. நினிவை குறித்து தீர்க்க முறைக்க சொல்லி தேவன் அவனை அனுப்பினார். ஆனால் அவன் தேவ வழியை விட்டு தன் வழியாய் போன போதும் தேவக்கரம் அவனை இழுத்தெடுத்து திரும்பவும் தேவன் தன்னுடைய ஊழியத்திலே, தன்னுடைய திட்டத்திலே அவனை பயன்படுத்தினார், பாவித்தான் சொன்னா பார்க்கிறோம். இப்ப நினிவேக்கு விரோதமாக யோனா தீர்க்க தரிசனம் உரைத்து இந்த நினிவேக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்காக சற்று தூரத்திலே போய் ஒரு குடிசையை போட்டு அதில் அவர் இருக்கும் போது ஆண்டவர் சரியாக அந்த இடத்துல ஒரு ஆமணக்கு செடியை எழும்ப பண்ணி அந்த செடியின் நிழலிலே இவன் ரம்யமாக இருந்தான் சொல்லி அந்த வேத பதி நமக்கு சொல்லு. இந்த ஆமணக்கு செடி சலித்து போன, சோர்ந்து போன அந்த அந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அவருடைய உள்ளத்துக்கு குளிர்ச்சியை கொடுத்தது அந்த ஆமணக்கு செடி. ஆனா அடுத்த நாள் அந்த செடி காய்ந்து போக, பட்டு போக, இந்த யோனாவுக்குள்ளே பலத்த சலிப்பும் சோர்வும் உண்டாகிறது. பாரு, ஒரு ஆமணக்கு செடி அவனை சந்தோஷப்படுத்தினது, அதே ஆமணக்கு செடி அது பட்டு போன போது அவனுக்குள்ள சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கும் சில ஆமணக்கு செடிகள் இருக்கலாம். உங்களை மன ரம்யமாக பண்ணுகிற சிற்சில காரியங்களோ, சில நபர்களோ, சில பொருட்களோ இருக்கலாம். ஒருவேளை அவைகள் காய்ந்து போகலாம், ஒருவேளை அவைகள் பட்டு போகலாம். ஆனால் அதனால் நமக்குள்ள ஏற்படுகிற சோர்வுகள் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை பாதித்திடக்கூடாது. மட்டுமல்ல, தேவ நோக்கத்தை அவைகள் பாதிக்கப்பட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமி சொல்லு. சோ அவர் சூரை செடிகளை படுத்திருந்தாரு, யோனா ஆமணக்கு செடிகளை படுத்திருந்தார், சோர்ந்து போய். ஆனா ரெண்டு தீர்க்கதரிசிகளையும், ரெண்டு தேவ மனிதர்களையும் தேவன் கைவிடவே இல்லை. அவர்களை திரும்ப எழுப்பி உற்சாகமாய் தங்கள் வேலையை செய்து முடிக்க கத்தரவளுக்கு பலமும் கிருபையும் அருளினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவர் எலியாவை எழுப்பி தன் ஓட்டத்தை ஓடி முடித்து தேவ நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்கப்படின தேவாதி தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, இன்னொரு ஆமே சொல்லு. சோ
நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் குறுக்கிடும் போது நாம் பொதுவாக சோர்ந்து போகிற மூன்று முக்கியமான இடங்கள் உண்டு. அதை குறித்து சொல்லி இந்த சோர்வில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு என்ன வழி, அதற்கு என்ன பதில் என்பதை நாம் பார்த்து நாம் செவித்து கடந்து செல்வோம். சரி, பொதுவாக சோர்வு நம்மை ஆட்கொள்ளும் போது, நம்மை நெருக்கும் போது, நாம் சோர்ந்து போகிற மூன்று முக்கியமான இடம் என்ன தெரியுமா? நம்பர் ஒன், தேவனுடைய பிள்ளைகளிலே பிள்ளைகளுடைய வாழ்விலே சோர்வுகள் வரும்போது அவங்க சோர்ந்து போகிற முதலாவது இடம் என்ன தெரியுமா சொல்லுங்க பாபா? அவருடைய ஜெப வாழ்க்கை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோர்வுகள் நம்முடைய ஜெப வாழ்க்கை தாக்குது. பார், நான் பலர கவுன்சில் பண்ணியிருக்கிறேன், பலரோடு பேசி பார்த்திருக்கேன். நன்றாக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், திடீரென அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புயல் அல்லது ஒரு கஷ்டமான காரியம், திடீரென அவர்களுக்குள்ள ஏற்பட்ட சோர்வு எங்க பாதிப்பை கொண்டு வர தெரியுமா? அவருடைய ஜெப வாழ்க்கை. தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த உறவிலே ஒரு பாதிப்பை கொண்டு வருது சோர்வு. பார், ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு உறவாடு, நாம் தேவனோடு பேசுகிறது. இட் இஸ் a precious time. மிக வெளியேறப்பட்ட ஒரு நேரம். இட் இஸ் கோல்டன் அவர்ஸ். மிக வெளியேறப்பட்ட ஒரு நேரம், தேவனோடு நாம் உறவாடுகிற நேரம், அது ஜெப நேரம். ஆகவே பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோர்வுகள் நம்மை பாதிக்கிற முதலாவது ஏரியா எதுன்னு சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்க்கை. இப்போது ஒருவேளை சிலர் நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்காமல் இருக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில திடீரென ஏற்பட்ட சோர்வு, அதிகமாக சோர்வு நம்முடைய வாழ்க்கையில தாக்குற ஏரியா ஜெபவார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 18 முதலாவது வசனத்தில் இப்படி ஆய் சொன்னார். லூக்கா 18:1, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெப வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான், அங்கு ஒரு ஏழை விதவையும் இருந்தார். சோ அண்ட் சோ, உங்களுக்கு தெரியும் அது. என்னை கவனி, 18:1 லூக்கா சுவிசேஷம், நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஆகவே இதில் இருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ற ஒரு காரியம் அல்லது ஒரு சத்தியம் என்னவென்றால், நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்படுறதுக்கு இடம் உண்டு. ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கவர், ஜெபிக்கிறவளாக இருக்க. என்ன கரிமானவர்களே, ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிற கிறிஸ்துவளாக இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதின கடிதங்களை குறித்து நாம் பார்க்கும் போது அங்கே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைக்கும் அவர் பாவித்தார். என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ரட்சிக்கப்பட்ட நீ ஜெயங்கொள்ளுறவனாக இருக்க வேண்டும். பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நீ, பாவத்தில் இருந்து ஆண்டவர் இயேசுவினால விடுதலையாக்கப்பட்ட நீ, தேவனுக்கு முன்பாக ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பாருங்க, அவன் நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது அலைமோதுகிற தாக்குகிற சோதனைகள் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில தாக்குற ஒரு ஏரியா நம்முடைய ஜெப வாழ்க்கை தான். பாரு, வீட்டுல பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தேர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சில சச்சரவுகள், ஆகவே இன்றைக்கு சரியாக ஜெபம் இல்லை. சில வீடுகளில் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்து சமையல் இருக்காது, சில வீடுகளை பார்த்தா ஜெபம் இருக்காது. பாரு, நீங்க சமைக்கிறீங்களோ தின்றீங்களோ அது உங்களை பொறுத்தது. பட் நான் சொல்ல வர்றது, என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு தடியை கொண்டு வர்றதுக்கு இடம் கொடுக்க. ஏனென்றால் ஜெபம் நாம் தேவனோடு உறவாடு. இதற்கு தான் பிசாசு பல இடையூறுகளை கொண்டு வருவான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்களும் நானும் தேவனோடு நெருங்கி உறவாடுறது ஒருவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகவேதான் ஏதேன் என்கிற தோட்டத்தில் தேவனோடு நடந்து தேவ சத்தத்தை கேட்டு தேவனோடு உறவாடின ஆதாமையும் ஏவாளையும் எப்படியாவது தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று பல நாட்கள் சூழ்ச்சி செய்து பிசாசு
அந்த சதியிலே அந்த வஞ்சனையிலே ஏவாளை விழுத்தினான்னு சொல்லி நான் பார்க்கிறோம்.
தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவு உடைந்தது பார். நாம் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுறது விசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகவேதான் சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படுது. பாருங்க, நான் சொல்றதை கேட்டு தயவு செய்து கொஞ்சம் ஒழித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் பல இடங்களில் சொன்னாரு, விழித்திருங்கள் 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 விழித்திருங்கள். உங்களுடைய பைபிளை நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. நாலு சுவிசேஷங்களே விழித்திருங்கள் 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 விழித்த அதுல அர்த்தம் தான் என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ நாம் அறியோம். ஆனால் அனைத்தையும் அறிந்த தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது ஏற்படுகிற சோதனைகள் சோர்வுகள் தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதற்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இதற்கு நாம் ஆண்டவரோடு நெருங்கி மன்றாடி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். பார், நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ஆண்டவரோடு நெருங்கி ஜெபித்து உறவாடுபவர்களையும் அந்த நெருக்கம் இல்லாமல் இருக்கிறவர்களையும் நீங்க கொஞ்சம் கம்பியா பண்ணிப்பார். அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவ பலம், அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுற கிரியைகள், அவருடைய நடத்தைகள், இவைகளை குறித்து நீங்க கொஞ்சம் சீதூக்கிப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, தேவனோடு நெருங்கி வரவாடி செபித்து தேவனோடு நேரம் செலவழிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பலம் காணப்படும். தேவனுடைய கிருபையுடைய வாழ்க்கையில காணப்படும். தேவன் அவர்களோடு பேசுவார், தேவன் அவர்களை நடத்துவார், தேவன் அவர்களை காப்பாற்றுவார். ஆபத்து காலத்தில் அவர்களை தேவன் காப்பாற்றுவார். ஆனா சிலர் என்ன செய்ய தெரியுமா, இருப்பார்கள் எப்ப நெருக்கம் வருதோ எப்ப பிரச்சனை வருதோ எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இது என்னத்தை குறிக்க தெரியுமா? நெருக்கங்கள் வரும்போது மாத்திரம் எனக்கு தேவன் தேவை, மற்ற நேரங்களை என் பாட்டை நான் பார்த்துக்கொள்றேன். இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள் தேவைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது அந்த தேவை இருக்குது, தயவு செய்து உதவி செய்யுங்க, உம்மை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிடுவார்கள். இவர்கள் தேவைக்கு மாத்திரம் தேவனை நோக்கி கூப்பிடுறவர்கள். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு மனுஷியோ தேவைக்காக பிரச்சனைகளுக்காக அல்ல தேவனை தேடுகிறது. தேவன் நமக்கு தேவனாகவே இருக்கிறபடியால் நாம் அவரை தேட கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, அப்படிப்பட்டவருடைய ஜெபத்துக்கு, அப்படிப்பட்டவருடைய மன்றாட்டுக்கு பதிலளிக்க தேவனும் தீவிரமாக இருக்கிறார். பாரு, அவர் கூப்பிடும் போது நாம் நம்முடைய செவியை மூடிக்கொண்டால் நாம் கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று தேவன் நமக்கு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே நம் தேவைகளுக்காக மட்டும் நாம் தேவனை தேடாமல், பிரச்சனைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது மட்டும் நாம் தேவனை தெருவிழா இராமல், ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய சிலுவை பாடுகள், அவருடைய சிலுவை மரணங்கள், இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து தியானித்து இவ்வளவாய் ஆண்டவர்கள் அன்பு கொண்டாரே. பைபிள் சொல்றது, ரத்தத்துக்கு கிரயமாக கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நாம் அவருடையவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. பார், நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிரயம் செலுத்த வேண்டியது. He paid the price on the cross. நம் பாவங்கள் இருந்து நாம் விடுதலையாக மீட்பு பெற, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவர் சிலுவையிலே கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. அவர்தான் ரத்தத்துக்கு கிரயமாக கொள்ள, அவர்களுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டிருக்க. தட் இஸ் ரிடெம்ஷன், அதுதான் மீட்பு. தன்னை குற்றமற்ற பாவமற்ற பரிசுத்த ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் அவர் மீட்டிருக்கிறார், தன்னுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார், பரலோக வாசிகளாக நம்மை மாற்றியிருக்கிறார், பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவே பைபிள் தெளிவாக சொல்லுது, ரத்தத்துக்கு கிரயமாக கொல்லப்பட்டோம், இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர். ஆனால் நம்மள அநேகர் நாம் இயேசுவே என்று கூப்பிடுறோம், ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், ஆனா இன்று வரைக்கும் நம் சொந்த விருப்பத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல, நம்ம விருப்ப பொறுப்புகளுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இல்ல, நம்முடைய மனசும் மாமிசமும் எதையெல்லாம் விரும்புதோ அதற்காகவே நாம் நேரம் செலவழிக்கிறோம். ஆகவேதான் நமக்கு ஆராதனை முக்கியம் இல்ல, ஜெபம் முக்கியம் இல்ல, வேத வார்த்தை முக்கியம் இல்ல, தேவனுடைய ஊழியம் முக்கியம் இல்ல, தேவனுடைய சபை முக்கியம் இல்ல, தேவனுடைய காரியம் முக்கியம் இல்ல, என் சொந்த விருப்பமே முக்கியம் என்று நம்முடைய மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சொல்லுதுப்பா, எந்த அளவுக்கு உடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற, எந்த அளவுக்கு உடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கிற, யூ பிலீவ் இன் காட், அக்செப்ட் இட், நீ தேவனை நம்புற, அதை நான் ஒத்துக்கொள்றேன், இயேசுதான் ஆண்டவர் என்றதை ஒத்துக்கொள்றேன். ஆனால் நீ எந்த அளவுக்கு உடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற, நீ ஆண்டவருக்கு சரியாக உடைய வாழ்க்கை நீ அர்ப்பணித்திருந்தால் தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரோடு உறவாடுவதிலே கவனம் செலுத்துவாய், தேவ பாதத்திலே உட்கார்ந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், என்னை குறித்து அவர் என்ன அவருடைய நினைப்புகள் என்ன, நான் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், ஓ டீச் மீ லார்ட், உம்முடைய வழிகளே எனக்கு போதியும், என்னுடைய வழிகள் அல்ல உம்முடைய வழிகளிலே நடக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவ பாதத்திலே உட்கார்ந்து தேவனோடு உறவாடுவளாக இருக்கணும். நான் சொல்ற கேளுங்க, எனக்கு நல்லா தெரியும், நாம் அலுவல்கள் நிறைந்த உலகத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are so busy. We don't have enough time to seek the kingdom of God. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுறதுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நேரம் இல்லாமல் போற அளவுக்கு நாம அலுவலாக போயிட்டு எவ்வளவு படுதாம், எவ்வளவு படுதாம், சிந்திச்சுப்பா சிந்திச்சுப்பா. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அலுவைகள் பெருத்தவளாக மாறிவிட்டது. என்னே பரிதா, என்னே பரிதா. நாள் ஒன்று வரும், நேரம் ஒன்று வரும், கைகள் சலித்து போம், இருதயம் இழைத்து போம், வேதனைகள் பெருகும். அப்போது நாம் என்ன செய்வோம்? எல்லாம் சூரியமயமாகிவிட்ட பிற்பாடுதான் தேவ பாதத்திலே வந்து நாம் உட்கார போறோம். அல்லது தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுவது என்று சொல்லி நாம் உட்கார போறோமா? அல்லது எனக்கும் உனக்கும் இருக்கிற இந்த நேரத்தை சொந்த விருப்பு வறுப்புகளுக்காக செலவழிக்க போறோமா? நான் சொல்றது கேளுங்க, நம்முடைய மனம் இருக்குது பாருங்க, டைமுக்கு டைம் ஏதாவது ஒன்று விரும்பிக் கொண்டுதான் இருக்க போகுது, ஏதோ ஒன்று விரும்பு, ஏதோ ஒன்று தேடு. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சொந்த விருப்பு வறுப்புகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பலியாக்கி விட்டார். ஆனா சிலர் தங்களை காத்துக்கொண்டார், தேவனே உம்முடைய விருப்பம் என்ன என்னுடைய வாழ்க்கையில், நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், வாட் இஸ் யுவர் வில் இன் மை லைஃப், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை லைஃப். உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேற என்ன நான் ஒப்புக்கொடுக்கு, என் சுய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் விருப்பம் என்று சொல்லி தேவ பாதத்திலே உட்கார்ந்து தேவனோடு உறவாடுவார், மன்றாடுவார், விண்ணப்பம் பண்ணுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவருடைய முகத்தை விண்ணப்பங்களாலும் ஜெபத்தினாலும் தேவனுடைய முகத்தை தேடுறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இருக்கும், ஒரு பலம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனோடு உறவாடுறோம். They are spending hours in the feet of Christ. அவர்கள் தேவனோடு நேரம் செலவழிக்கிறவர், தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு முயற்சிக்கிறவர், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காத ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு நீ இருக்கத்தான் செய்து பார். எலியா ஒரு கட்டத்தில் மன்றாடின, ஆண்டவரே இயேசுபேல் எல்லாரையும் கொண்டுட்டான், உங்களை தீக்கிரசு எல்லாரையும் கொண்டான், எல்லாரும் சோர மார்க்கமா போயிட்டான், நான் ஒருத்தன் மாத்திரம் மிஞ்சி இருக்கு. அதுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படுகிறாத 7000 பேரை இன்னும் மீறியா வச்சிருக்கு. எலியாவுக்கு அது தெரியல. 7000 பீப்புள் அந்நிய காரியங்களுக்கு முன்பாக முழங்கால் படிகிடாமல் தேவனுக்கென்று தலை நிமிந்து நிற்கிற 7000 பேரை இஸ்ரவேலில் தேவன் வைத்திருந்தார். ஆனால் எலியாவின் கண்களுக்கு அது தெரியல. ஆனா எலியா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண போது தேவன் அந்த வார்த்தையை எலியாவுக்கு சொன்னார். அப்பொழுதுதான் எலியாவுக்கு தெரிந்தது, ஆஹா, என்னை விட இன்னும் 7000 பேர் தேவனுக்கு இருக்கார். எனக்கு அறிமானவர்களே, ஒரு கூட்ட ஜனம் தேவனை தேடுது, ஆனா ஒரு கூட்ட ஜனம் தேவனை நம்புது, ஆனா தங்கள் சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டார். அடிக்கடி சொல்வது ஆண்டவர் இயேசு மாமிசத்தில் இந்த உலகத்தில் இருந்தபோது 4 விதமான கூட்டம் இருந்தது. 4 விதமான பீப்பிள் இயேசுவுக்கு பின்னால போன. ஒரு கூட்டம் அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடி தெரிஞ்சது, அற்புதம் வேணும். இன்னொரு கூட்டம் அப்பத்துக்காக அவரை தேடி தெரிஞ்சது. இயேசுவோடு இருந்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யல, வானத்திலிருந்து வருகிற அப்பம், அப்பாப்பாப்பா, அவர் அற்புதம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அதிகமாக போஷித்தாரு. வேறு புசி அப்பத்துக்காக, அற்புதத்துக்காக ஒரு கூட்டம், அப்பத்துக்காக ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவர் வாயில இருந்து வருகிற வார்த்தைகளில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டா இவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று நான் நிரூபிச்சு விடலாம் என்று அவரை பின்பற்றி பின்னாலேயே அலைந்த ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்காக அவரை பின்பற்றது. நீங்கள் லூக்கா 5 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னால், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவரை நெருக்கினார்கள் சொல்லப்படும். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்காக அவரை நெருக்கினார். இன்னொரு கட்டத்தில் பேதுரு சொல்றார், ஆண்டவரே வேறு யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தருகிற நித்திய ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் தான் உண்டு, வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம்? உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நித்திய வார்த்தைகள், அவைகள் கிருபை உள்ள வார்த்தைகள், அவைகள் சத்தியம், அவைகள் எங்களை வாழ வைக்கிறதற்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? நம்முடைய நோக்கம், நம்முடைய மோட்டிவேஷன் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நம்மளை சோர்வுடைய பண்ணுகிறது, சோர்வுகளை உண்டாக்கி பாதிப்பை கொண்டு வர ஒரு ஏரியா செப வாழ்க்கை. உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், கொஞ்சம் ஒழிச்சு கொள்ளுங்க, கொஞ்சம் ஒழிச்சு எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்கி காலை எழும்பினா மாலை படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஒரு பட்ஜெட் போட்டுரும் இல்லையா? இன்றைக்கு என்னென்ன செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவரோட கதைக்கணும், இவரோட கதைக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை சோ அண்ட் சோ, தேர் ஆர் சோ மெனி திங். எல்லாத்துக்கும் நேரம் போட்டுட்டு எங்க கட்சட் பண்ணுவோம் தெரியுமா? ஹலோ, எங்க நேரத்தை கட் பண்ணுவோம் தெரியுமா? தேவனோடு செலவழிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு உட்கார நேரத்தை மாத்திரம் கொஞ்சம் கட். என்னே பரதாம். இதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதில்லை. பாரு, வெட்கம். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், வருஷத்தை கேட்டால் வெட்கம். ஆனால் இன்று வரைக்கும் உன்னாலும் என்னாலும் தேவனுக்கு என்ன பிரயோசனம்? வேதனை. ஒரு நாள் வரும், நான் எல்லோரும், நானும் நீங்கள், எவ்ரிபாடி, ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக, நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியதான். வரும் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு பூமியில வாழ்ந்தேன், 30 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு பூமியில வாழ்ந்தேன், இட்ஸ் குட். பட் என்ன செய்த, என்ன செய்த? ஒருவழை நான் இவைகளை திரும்ப 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 சொன்னாலும் ஒருவழை உங்களுடைய காதுகளை நீங்கள் மூடிக்கொள்ளலாம். பட் இட் இஸ் அப் டு யூ. பட் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தில் ரெக்கார்ட் ஆகாட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் ரெக்கார்ட் ஆக முடியும். எனக்கு தெரியுமே, நான் சொல்லியும் சத்தியத்தை பேசியும் கேட்காம போனால் அது என் மேல குற்றம் அல்ல. ஆவன் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், ஒரு தகப்பன் தங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன். தேவனோடு செலவழிக்க நேரம் ஒதுக்குங்க, தேவ பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றவளாக மாறுங்க. நம்முடைய ஜெப நேரம் கொஞ்சம் அதிகரிக்கட்டும், அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூடட்டும், தேவ முகத்தை தேடுறவளாக மாறுவோம். இன்னும் 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 அலுவல்களை பெருக்கி பெருக்கி பெருகி 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 தேவனோடு செலவழிக்க நேரத்தை கட் பண்ணாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உட்கார்ந்து முழங்கால் போட்டு தேவனுடைய முகத்தை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஆவிதான் இயேசு நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கு. காலை நித்திரையால நாம் எழும்பும் போது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தயவு செய்து கேட்க, நீங்க தேவனுடைய ஜனமா இருந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடு. காலை நாம் நித்திரையால எழும்பும் போது நமக்குள்ள வர வேண்டிய முதல் நினைவு என்ன தெரியுமா? முதல் நினைவு என்ன தெரியுமா? என்னத்தை சமைக்கிறது, இன்னைக்கு எந்த மார்க்கெட்டுக்கு போறது, அல்லது எங்க மலிவாக சொண்டா அணுகப்பட்டு போட்டிருக்கு, எங்க போகலாம். இட்ஸ் குட். சமைக்கணும், நாளிடத்துல போய் சாமான்கள் பார்த்து வாங்கணும், இட்ஸ் குட். ஒரு தப்பு இல்ல. பட் எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம், எதற்கு நமக்கு முதலிடம்? யாருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? எதற்கு நாம் முன்னிலும்? ஆகவேதான் இன்று வரைக்கும் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில தீராமலே இருக்கு. கஷ்டப்படுகிறோமான காரியங்கள் சித்தியாக நிறைவேறதுல காரணம் என்ன? தேவ சமூகத்தில் சரியாக நாம் நேரம் செலவழிக்கிறது, தேவனுடைய முகத்தை சரியாக நாம் தேடுவது. அவர் நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை. அது பிரச்சனை, பிரச்சனை. சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, துக்கம், வேதனை, பாடு, பிரச்சனை. நோ சொல்யூஷன். தயவு செய்து சிந்தி, நீங்க எப்படி ஆண்டவோட ஜெபம் பண்றீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்களுக்கு கேட்கட்டுமா? உங்க மனைவிமார் உங்களுடைய ஜெப வாழ்க்கை கொடுத்து சாட்சி சொல்லிடுமா? புருஷர்கள், ஐ ஸ்பீக் டைரக்ட், யூ வாய்ஸ், உங்க புருஷமா உங்க ஜெப வாழ்க்கை கொடுத்து சாட்சி சொல்ல, உங்க பிள்ளைகள் எப்படி தேவனுடைய முகத்தை நான் பார்க்க போறோம், எப்படி நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க போறோம். தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் உன்னே முன்னே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கு.
நமக்கு வாய்ப்புகள் உண்டு, வசதிகள் உண்டு, பலம் உண்டு, சுகம் உண்டு, திறமைகள் உண்டு. உண்மைதான், உண்மைதான்.
It is good, thank God. பட நாம் எதுக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும்?
Take the time to sit at the feet of Christ.
உடைய வாழ்க்கையிலே அமைதி, நிம்மதி, நம்பிக்கை, சமாதானம் உண்டாக, தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட, மட்டுமல்ல நாம் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற, மட்டுமல்ல நம்முடைய சாயல்கள் மாற, நம்முடைய சுபாவங்கள் மாற, நாம் தேவ சமூகத்தில் உட்கார இன்றைக்கும் ஏன் நம்முடைய சுபாவங்கள் மாறாமல் இருக்கிறது? காரணம் என்ன? தேவ சமூகத்தில் நாம் நேரம் செலவழிக்கிறதில்லையே.
நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் சில சுபாவங்கள் இருக்கு, சொந்த சுபாவங்கள், மாமிச சுபாவங்கள், மனுஷ சுபாவம். இவர்களை எப்படி மாறுறது? யார் அதை மாற்ற முடியும்? மை வைஃப் கேனாட் சேஞ்ச் மை நேச்சர். ஹோ ஹஸ்பண்ட் கேனாட் சேஞ்ச். நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்கு நாம் தேவ சமூகத்திலே அமர்றவளாக இருக்க, நம்முடைய சுபாவங்கள் மாறி தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வெளிப்பட நாம் தேவ சமூகத்திலே உட்காரவும். சிலருக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் உண்டு, ஆனா ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. டிவியை திறந்து விட்டு மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்ப்பார். நன்மையை பார்க்கிறாங்களா தீமையை பார்க்கிறாங்களா அது வேற, அது வேற. ஆனா உட்கார்வார், நேரம் போறது தெரியாமலே உட்காருவார்கள். இன்றைக்கு தான் வள்ளி திரையெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு வசதியாக வந்துட்டு, ஒன்னு தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள இருந்து பார்க்க வேண்டிய, நல்ல நேரம் போற தெரியாமல் லைத்து விடுவார். ஆனா தேவனுக்கு முன்பாக உட்கார நமக்கு விருப்பம் இல்லை. நாம் தேவ பிள்ளைகள், தேவனை நம்புறவர்கள், ஆனா தேவ பாதத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. அங்கு நம்முடைய சுவாமம் மாறையில நமக்குள்ள மாற்றம் இல்லை, தேவனை தேடுற உணர்வும் இல்லை, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் துடிப்பும் இல்லை. காணும் என்ன? நாம் தேவ பாதத்தில் சரியாக உட்கார்ந்ததில்லை. பாருங்க, முரட்டு சுபாவம், கலக குணங்கள், கோபம், எரிச்சல், பகைகள், மூர்க்கங்கள், முட்கோபங்கள், ஏன் ஏன் நம்மை விட்டு மாறாமல் இருக்குது? காரணம், நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ முகத்தை தேடி நமக்குள்ள மாற்றத்தை கொண்டாத நாம் முயற்சிக்கவில்லை. சிலருக்கு உபவாச ஜெபம் உண்டாலே என்னன்னு தெரியாது. ஒரு நாள் கேளுங்க, ரட்சிக்கப்பட்டு நெஞ்சத்தோட்டு கையில வச்சு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்பயாவது ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிருக்கோமா? உன்ன மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ரெகுலராக தின்றோம், அதுக்கு ஒண்ணும் குறைவில். தேங்க் காட் இந்த நாட்டில் வச்சிருக்க முடியாது, நம்ம நாட்டில் இருந்தால் தெரியும். ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவ முகத்தை தேடுறது, இயேசுவானவரே உபவாசம் பண்ணி ஜெபிச்சு. ஆனா சில விசுவாசிகளுக்கு தெரியாது, அதெல்லாம் ஊழியக்கார பார்த்துவாங்க. உபவாசம் உபவாச ஜெபம் யாருக்கு வேணும்? ஊழியர்களுக்கு செய்யறவங்க. நான் விசுவாசியாச்சு, வந்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, செய்தி கேட்டாச்சு, டீ குடிச்சாச்சு, வீட்டை போயாச்சு, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஓகே, லெட் இட் பீ சோ. இப்ப எப்படி நாம் ஆண்டோட முகத்தை சந்திக்க போறோம்? எப்படி நம்ம ஆண்டவர் முன்பாக நிற்கப்போம்? அலுவலகம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்றோம் உண்மைதான். ஆனா தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் போற அளவுக்கு நாம் அலுவல்காரர்களாக மாறிடக்கூடாது. அது ஒரு விதமான வஞ்சனை.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்கிறவளாக நாம் இருக்கணும். விசுவாசியே, உன்னை பார்த்து நான் அன்பாக சொல்றேன், இந்த ஜெப குறைவிலிருந்து நீ சீக்கிரமாக மீளவன். உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நீ உட்கார்ந்து ஜெபிக்கணும். உன்னை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் ரட்சித்தார், அந்த நோக்கம் நிறைவேறணும். இன்னும் கொஞ்சம் காலம் போடு, நீங்க சொல்ற சரி, இன்னும் கொஞ்சம் காலம் போடு. நான் சின்ன இடை சிறுவ சொல்லுவாங்க, I am ready to do the ministry of God, but there is something, just wait. ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் போட்டுக்கும், அது கடை எல்லாம் நான் முடிச்சிடும், அது பிறகு வார். ஒருத்தன் வந்தான், ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நான் உண்மை புண்பெட்டி வர ஆயத்தம், ஆனா முதல் போய் என் தாயின் தகப்பனை சொல்லிட்டு வர. எதற்கு முதல் நாம் எல்லோரும் திருந்த வேண்டியதும் திருந்திக் கொள்ள வேண்டியதும் முன்னேற வேண்டியதும் மாற வேண்டியதுமான ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய ஜெப வாழ்வு. வடைமீன் நாம் தேவனோடு உறவாடுகிற நேரம் நமக்கு சரியா இல்லாட்ட எல்லாம் புழைஞ்சு போல், எல்லாம் புழைஞ்சு போல். நம்முடைய பலமே அங்குதான் இருக்குது பாரு. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த நேரம் தான் நமக்கு பலம் பாரு. அது நமக்கு சரியாதாட்ட எல்லாமே புழைச்சு போல். அப்புறம் நான் கண்ணீர் விடுவோம், கதறுவோம். அப்புறம் மற்றவங்களுக்கு இப்ப எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்கங்க இருக்க எல்லாருக்கும் கோல் பண்றது ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர்கள் அவர்கிட்ட ஜெப பார்க்கணும், இங்க இருந்து எந்த ஊழியக்காரத்துல எல்லாருக்கும் அடி தெளிப்போம், அடி எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம். ஆனா அன்னார் we have already occupied somebody to pray for us. நம்மை குறித்து என்ன? நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். இப்படி நாம் ஜெபித்தாதான் இந்த சோர்வுகள் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் பாருங்க. இரண்டாவது, நாம் அடிக்கடி சோர்ந்து போற அடுத்த ஏரியா என்ன தெரியுமா? நன்மை செய்கிறதுல நாம் சில நேரங்களில் சோர்ந்து போறோம். What the Bible says, Galatians 6 அதிகாரம் 9 10 வசனங்களை வாசித்து பாருங்க. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்க. நீங்க சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில், அது தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருப்போமா? நாம் எல்லோரும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க, ஒரு காலத்தில் நாம் தீமை செஞ்சிருக்கலாம், ஆனா இது காலம் இது நேரம் நாம் நன்மை செய்யறது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஒரு சிலருக்கு நாம நன்மை செஞ்சிட்டா அவங்க ஏதாவது நம்ம குறிச்சு கதைச்சிட்டா உடனே நாம உள்ளத்துல என்ன தீர்மானம் எடுக்கிறோம், இடிச்சுனா போதும், இனிமேல் இவருக்கு நாம எந்த உதவியும் செய்யக்கூடாது. நான் இவருக்கு நன்மை செஞ்சிருக்க, இவர் எங்களை குடிச்சு என்ன குடிச்சு இப்படி கதைச்சிட்டார், இப்படி சொல்லிட்டார், ஆகவே இனிமேல் நாம் இவருக்கு உதவி செய்யறல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன். ஆனால் நம்ம காண்டவர் அப்படி போதிக்கல. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் சொல்றேன். கேளுங்க, அந்த வேத பத்தி அப்படியே வாசி பாருங்க. தீமை செய்கிறவன் தீமை கேட்ட பலனை அறுப்பான், நன்மை செய்கிறவன் தான் செய்த நன்மைக்குரிய பலனை தேவனிடத்திலே பெற்றுக் கொள்வான். மனிதர்கள் நாம் செய்கிற நன்மை விளங்காமல் இருக்கட்டும், ஆனால் நாம் என்ன நோக்கத்தோடு அவர்களை செய்கிறோம் என்பதை தேவன் பார்ப்பார். மட்டுமல்ல, நாம் செய்கிற நன்மைக்குரிய பலாபலன் நமக்கு தேவனிடத்திலிருந்து வருமே ஒழிய மனுஷனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க கூடவே கூடாது, கூடவே கூடாது. அப்படி நாம் எதிர்பார்க்கப்படியா தான் நாம் சிலருக்கு ஒரு சிலருக்கு நன்மை செஞ்சு உடனே ஸ்டாப் பண்ணி விடுறோம். எடுத்துனா போதும். ஆனா நான் செய்கிற நன்மைகள், நான் செய்கிற நற்கிரியைகளுக்கு தேவன் எனக்கு பலனளிப்பார், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை எனக்குள்ள இருக்குமா? இருந்தால் நான் ஒருபோதும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே மாட்டேன். பார், பைபிள் சொல்றது, வேத வசனம் தெளிவாய் சொல்றது, நன்மை செய்யறதிலே சோர்ந்து போகாது இருப்போமா? மூணாவது, நாம் அடிக்கடி சோர்ந்து போற ஏரியா தெரியுமா? ஊழியத்தில். என்னை கேளுங்க, நான் இந்த வழியாக பல தடவைகள் கடந்து வர்றோம். ஊழியத்திலே நமக்கு ஏற்படுகிற சோர், ஊழியக்கார ஆண்டவருக்கு ஊழிய செய்யறவங்களை பார்த்து நான் அன்பா சொல்றேன், சில நேரங்களில் உங்களோட வாழ்விலே சோர்வுகள் ஏற்படும். நமக்கு சோர் வந்தவுடன் என்ன ட்ரை பண்றோம்? நாம செய்யற ஊழியங்களில நாம கட் ஷார்ட் பண்ண பார்க்கணும், அல்லது ஸ்லோ பண்ணும். நன்றாக ஓடிக்கொண்டிருந்தோம், திடீர்னு நமக்குள்ள ஏற்பட்ட சோர்வு எங்க பாதிப்பை கொண்டு வருது? ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல, ஊழியத்துல ஒரு பாதிப்பை கொண்டிருந்து பார். பிசாசு சரிப்பான். எல்லா ஊழியர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சோர்வு இருக்கத்தான் செய்யும். நம்மை சோர்வு உண்டாக்குறதுக்கே சில காரியங்கள் நடக்கும். ஆனா அவைகள் நாம் தேவனுக்கென்று செய்கிற ஊழியங்கள் வேலைகளிலே ஒரு பாதிப்பை கொண்டு வரவே கூடாது. வெளிப்படுத்த விஷயத்தை நாம் வாசிக்கிறோம், என் நாமத்து நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். நீ இழைப்படையாமல் சோர்வடையாமல் பிரயாசப்பட்டதை, உழைத்ததை நான் அறிந்திருக்கிறேன், நான் உனக்கு பலன் அளிப்பேன். சொல்றதை கேளுங்க, நாம் செய்கிற ஊழியங்களுக்குரிய, படுகிற பிரயாசங்களுக்குரிய பலன் நமக்கு மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவாதி தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வதாக. ஆகவேதான் நாம் ஆண்டவருக்கு செய்கிற வேலைகள், ஊழியங்களிலே எந்த காரியமும் நம்மை சோர்வடைய பண்ணவே கூடாது. தேவன் நமக்கு நம்பி தந்த வேலையில, கர்த்தர் நம்ம நம்பி ஒப்பு கொடுத்த இந்த பொறுப்பில், என்னதான் வந்தாலும், யார் நம்மை விளங்கிக் கொள்ளலாம் விளங்கிக் கொள்ளாமல் போகலாம், அது நாம் விரும்பின காரியங்கள் நடக்கலாம் நடக்காமல் போகலாம், ஆனா தேவன் என்னை நம்பி ஒப்பு கொடுத்த வேலை, தேவன் எனக்கு நம்பி ஒப்பு கொடுத்த ஊழியம், கர்த்தர் என்னை நம்பி தந்த வேலையில நான் உண்மையாக இருக்கணும், நான் அதை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு நான் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அது சிறிய வேலையா இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், அது வேற. ஆனா தேவன் எனக்கு தந்த ஊழியத்துல நான் உண்மையாக இருக்கணும். இந்த ஊழியத்துல ஒன்றும் குறைபடக்கூடாது. கர்த்தர் என்னை நம்பி தந்த வேலையை நான் நிறைவேற்றித்தானா? இத்தனை பேர் இருக்க உன்னையும் என்னையும் போய் தெரிந்தார். இவ்வளவு பேர் இருக்க உன்னையும் என்னையும் நம்பி இந்த ஊழியத்தை தந்திருக்காரு. நாம் அவருக்கு உண்மையுள்ள மூன்று காரியங்கள் நாம் அதிகமாக பாதிக்கப்படுற இடங்கள், சோர்வினால் ஒன்று நம்முடைய ஜெபம், மற்றது நாம் நன்மை செய்யறது, மூணாவது நாம் ஆண்டவருக்கு செய்யற ஊழியம். கடைசியாக நாம் முடிக்கிறதுக்கு முன்பாக, நாம் இந்த சோர்வில இருந்து வெளியேறதுக்கு, இந்த சோர்வை நாம் மேற்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி வச்சிருக்கார். அதை பார்த்து நாம் முடிப்போம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 27வது வசனம், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிட்டென்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போறதென்றும் நீ சொல்வானே? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேள்விப்படவில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. 29வது வசனம் வெரி இம்பார்ட்டன்ட், நன்றாக கவனிங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விடுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கவர்களோ பொது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வுடையார். சோர்வில் இருந்து நாம் வெளியேற, அல்லது சோர்வுகளை நாம் மேற்கொள்ள மிக முக்கியமான காரியம், நான் முதல் சொன்னது போல, தேவ பாதத்தில் நாம் அமர்வுதான். தெளிவாய் தேவனுடைய வார்த்தை சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலம் அடைந்து கழுகளை போல எழும்புவார்கள், அவர்கள் சோர்வடையார்கள். மட்டுமல்ல, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். எப்போது? தேவ பாதத்திலே நாம் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது. நல்லா தெரியும், மாத்தாள் மரியா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மரியாளுக்கு அலுவல்கள் இருந்தது. ஆனால் அவள் எழுப்பி போகவே இல்லை. She was sitting at the feet of Christ. தேவ பாதத்திலே அமர்ந்துட்டார். மார்த்தாளுக்கு இருந்த அதே வேலை மரியாளுக்கும் இருந்தது. ஆனா மரியாள் தேவ பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார். அலுவல்கள் உண்டு. அக்காவும் மார்த்தாளும் அவளை குறித்து முறுமுறுக்கலாம். ஆனால் மரியாதை அசையல் தேவ பாதத்திலே உட்கார்ல. அப்படிப்பட்டவளே ஆண்டவர் மிச்சாம இருப்பார். தேவ பாதத்திலே அமர்றவர்கள் தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும் பார். தேவ பாதத்திலே அமர்றவர்கள் தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் பார். அப்படி இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவ சித்தத்தை நாம் அறியவும் முடியாது. அவர் வேதம் தெளிவாக சொல்வது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். சோ தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ பாதத்திலே நாம் அமரணும். நம்முடைய சோர்வுகள் நீங்க தேவன் நம்மை பலப்படுத்த கர்த்தர் நமக்கு சத்துவம் தர நாம் தேவ பாதத்திலே அமரவுளா இருக்கணும். அல்லது போனால் நாம் சோர்வுகள் நீங்க நமக்கு வழியிலே சோர்வுகள் நம்மை மேற்கொண்டு விடும், நாம் சோர்வுகளை மேற்கொள்ளாவிட்டார். எலியா சோர்ந்து போய் சூரச்செடியிலே படுத்திருந்தான். ஆனால் ஆண்டவரோ அவனை சந்தித்து அவனுக்கு பலன் கொடுத்து அவன் உற்சாகமாக தன் ஓட்டத்தை ஓடி முடிக்க பண்ணினார். எலியாவின் தேவன் என்றைக்கும் இருக்கிறார். நம்முடைய சோர்வுகளை நீக்கி நம்மை பலப்படுத்த நாமும் அவர் பாதத்திலே உட்காருவோம் இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கும் பலம் தருவார், நமக்கும் சத்தம் தருவார். தேவன் மாறுவதே எல்லை பாருங்க. சரி, எல்லோரும் ஆமே சொன்ன யாவர் மனிதனிப்போமா? எல்லோரும் மனிதனுங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் மண்டாட போறோம். ஆண்டவரே, என் சோர்வில் இருந்து எனக்கு விடுதலை தாரு.